சோசலிசமே தீர்வு. இஎம்எஸ். தமிழில் நெய்வேலி மு. சுப்பிரமணி. 1936 அக்டோபர் 26 மாத்ருபூமி வார இதழ் இந்த கட்டுரையை வெளியிட்டபோது இஎம்எஸ் அதிகாரப்பூர்வமாக கம்யூனிஸ்டாக ஆகியிருக்கவில்லை. பி. சுந்தரையா, எஸ் வி. காட்டே ஆகியோரின் இடைவிடாத தலையீட்டின் பலனாக கே. தாமோதரன், என் சி. சேகர், பி. கிருஷ்ணப்பிள்ளை, இஎம்எஸ் ஆகியோர் சேர்ந்து 1937 தான் கம்யூனிஸ்ட் குழுவை உருவாக்கினர். பிற்காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வழிகாட்டியாக திகழ்ந்த இஎம்எஸ்ஸின் அறிவு கூர்மை எத்தனை யதார்த்தமாகவும் நுட்பமாகவும் இருந்தது என்பதற்கான வெளிப்படையான சான்றுதான் சோசலிசமே உலகின் ஒரே பாதுகாவலன் என்று முழங்குகிற இந்த கட்டுரை. 1930களின் முற்பகுதி முதல் 60களின் இறுதிக்காலம் வரை கேரளத்தின் கூட்டு விவாத அரங்குகளை ஒளிவீசச் செய்த ஓர் அறிஞரின் ஆரம்பகால வெளிச்சங்களை இங்கே காணலாம். சோசலிசத்தின் தோற்றம் எது, அது எங்கே உருவானது என்கிற விஷயத்தில் பலரும் பலவித கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர். தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையில் தொன்மைக்காலம் முதலாகவே ஒரு போராட்டம் நடப்பதில் சமூகத்தின் பக்கம் நின்று வாதாடுகின்ற, தனி மனித சுதந்திரத்தை பேணி காத்து பொதுவான நீதியை வலுப்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயத்திலும் சோசலிச தத்துவம் அடங்கியுள்ளது என்பதால் சோசலிசம் மனிதகுலத்தின் இயல்பான நியதிதான் என்று ஒரு பகுதியினர் கருதுகின்றனர். இவர்களது பார்வையில் மனிதகுலத்தின் வரலாறுதான் சோசலிசத்தின் வரலாறும் ஆகும். ரஷ்யாவில் சோவியத் கூட்டமைப்பு என்பதைப் போல மலபாரில் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையிலும் இவர்கள் சோசலிசத்தை பார்க்கிறார்கள். புகைவண்டி, தபால் தந்தி போன்றவற்றில் ஏகபோக உரிமையும் நிர்வாக பொறுப்பும் இருப்பதால் இன்றைய இந்திய அரசிலும் கூட சோசலிச தத்துவம் அடங்கியுள்ளது என இவர்கள் வாதிடுகின்றனர். மற்றொரு குழுவினரின் கருத்துப்படி கார்ல் மார்க்ஸ் தான் சோசலிசத்தின் பிதாமகன். அவரது படைப்புகள் வெளியாகும் வரை சோசலிசமே இந்த உலகில் இருக்கவில்லை. இதைத் தவிர இன்னும் ஒரு பகுதியினர் பிரெஞ்சு புரட்சிதான் சோசலிச சிந்தனையை தோற்றுவித்தது என்று கருதுகின்றனர். இவை அனைத்திலுமே யதார்த்தத்தின் கூறுகள் உண்டு. எனினும் எந்த ஒரு கருத்திலும் முழுமையான உண்மையும் இல்லை. தொழிற்புரட்சி. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் உலகம் முழுவதையும் தலைகீழாய் புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் தொழிற்புரட்சி. நீராவி இயந்திரம் கண்டுபிடித்து பொருள் உற்பத்திக்கு அதை பயன்படுத்தலாம் என்று கண்டறிந்ததுமே இந்த தொழிற்புரட்சி உருவாகத் தொடங்கியது. தொழிற்புரட்சியின் துவக்கம் முதலான வரலாற்றை இந்த சிறிய கட்டுரையில் அடக்குவது எளிதல்ல. சோசலிசத்தின் வரலாற்றில் அதற்கான தொடர்பும் குறைவுதான் என்றாலும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சில உளவியல் மாற்றங்கள் இதன் விளைவாக ஏற்பட்டதால் அதனை சுருக்கமாக இங்கே தருகிறேன். முற்றிலும் மாறிய பொருள் உற்பத்தி முறை. பொருட்களை உற்பத்தி செய்யும் கைவினைஞர்கள் தமது கிராமங்களிலோ நகரங்களில் பல்வேறு பகுதிகளிலோ இருந்தபடியே தங்களின் விருப்பப்படி பொருட்களை உற்பத்தி செய்வதல்லவா வழக்கம். அதற்கு தேவையான கருவிகளை அவர்களே தங்கள் பணத்தை கொண்டு வாங்குவதோ அல்லது கடன் வாங்கிய பணத்தை கொண்டு அவற்றை உரிமையாக்கிக் கொள்ளவோ செய்வார்கள். சொந்த பணமாக இருந்தால் பொருளை விற்று கிடைத்த பணம் முழுவதையும் தமதாக்கிக் கொள்வார்கள். கடன் வாங்கியிருந்தால் அதற்கான வட்டி மட்டுமே இதிலிருந்து செலுத்த நேரிடும். எந்த ஒரு நிலையிலும் உற்பத்திக்கான கருவிகளும் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட பொருட்களும் அவர்களின் உடமையாகும். இயந்திரங்களின் வருகையுடன் இத்தகைய முறையெல்லாம் போய்விட்டது. மிகப்பெரிய இயந்திரங்களை எங்காவது ஒரே இடத்தில் வைத்து மட்டுமே இயக்க முடியும் என்பதால் தொழிலாளர்களெல்லாம் அந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும். உற்பத்தி கருவியாகிய இயந்திரம் அதிக விலையுடையது என்பதால் அதை சொந்த பணம் கொண்டோ கடன் வாங்கியோ நிறுவுவதற்கு தொழிலாளர்களால் இயலாமல் போனது. அதனால் பொருள் முதலீடு செய்ய திறனுள்ள ஒரு சிலர் மட்டுமே அவ்வாறு நிறுவத் தொடங்கினர். உற்பத்தி இயந்திரங்களில் தொழிலாளர்களுக்கு உரிமை இல்லாமல் போனபோது அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களும் அவர்களுடையது இல்லை என்றாகி போனது. இயந்திரங்களின் உரிமையாளர்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கும் உடமையாளராயினர். தொழிலாளர்களுக்கு கூலி மட்டுமே கிடைக்க தொடங்கியது. கைவினைஞர்களில் ஒரு பெரும் பகுதியினர் இதற்கு முன்னரும் இன்றைய கைத்தறி நெசவாளர்களைப் போல கடன் வாங்கி வேலை செய்திருந்ததால் அதிக வட்டி விதித்த கடைக்காரர்களின் கீழிருந்த போதிலும் அதை தாண்டியும் அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருந்தனர். வட்டியைத் தவிர வேறொன்றும் முதலாளிக்கு தர வேண்டியதில்லை என்ற நிலை இருந்தது. இயந்திர தொழிலோடு சேர்ந்து வெளியிலும் அவர்கள் முதலாளியின் கையில் அகப்பட்டு கொண்டனர். ஊதியத்திற்கு மட்டுமே அவர்கள் அருகதையுள்ளவர்கள் என்றானது. இத்தகைய புதிய முதலாளி தொழிலாளி உறவின் கீழ் இருக்கின்ற கட்டமைப்பைத்தான் முதலாளித்துவம் என்று சோசலிச படைப்புகளில் கூறுகின்றனர். முதலாளியின் லாபமும் தொழிலாளியின் துயரமும். இயந்திரம் வாங்கவும் உழைப்பாளர்களுக்கு ஊதியம் வழங்கவும் தேவையான பணம் கைவசம் உள்ளவர்களுக்கு இது நல்லதொரு வாய்ப்பாக அமைந்தது. பெருமளவில் மூலப்பொருட்களை வாங்குவதற்கு இயன்றதால் அவற்றை குறைந்த விலைக்கு வாங்கவும் அவர்களால் முடிந்தது. பெரும்பான்மையினரான தொழிலாளர்களுக்கு உற்பத்தி கருவிகளோ பிறிதொரு வகையில் முதலீட்டு தொகையோ இல்லாதிருந்ததால் என்ன ஊதியம் தந்தாலும் தொழிற்சாலை முதலாளியிடமே வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை உருவானது. விலை மலிவான மூலப்பொருட்கள், குறைவான ஊதியம் வழங்கல் இவற்றின் காரணமாக உற்பத்தி செலவு குறைந்ததன் விளைவாக முதலீடு செய்தவர்களுக்கோ லாபம் அதிகரித்தது. இந்த லாபத்திலிருந்து மீண்டும் இயந்திரங்களை வாங்கி உற்பத்தி அளவை அதிகரிக்கவும் கைவினைஞர்களை நசுக்குவதற்காக பொருட்களின் விலையை கடுமையாக குறைத்தும் இந்த முதலாளிகள் தங்கள் சொந்த நலன்களுக்காக இந்த அமைப்பை பயன்படுத்தினர். கைவினைஞர்கள் நலிவடைதலும் இயந்திர உற்பத்தி காரணமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைதலும் சேர்ந்து கூலி வேலைக்கு என்றே விதிக்கப்பட்ட உழைப்பாளர்கள் அதிகரிக்கலாகினர். அவர்கள் வேலை கிடைப்பதற்காக தங்களுக்கிடையே போட்டியிட்டு கொண்டதும் முதலாளிகளுக்கு சாதகமானது. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் தொழில்துறையில் முன்னேற்றமாகவும் ஊதிய குறைவின் புதிய சோதனை காலகட்டமாகவும் அமைந்திருந்தது. தொழிலாளர்களின் வயிறு ஒட்டி போனது. இதுதான் தொழில் புரட்சி வரலாற்றின் சுருக்கமான வடிவம். சின்னஞ்சிறு குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் தினமும் 15-16 மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். எனினும் வயிறு நிறைய உண்பதற்கான ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தொழிற்சாலைகளில் நடைபெற்று வந்த முறைகேடுகள் குறித்து ஆங்கிலேய நாடாளுமன்றம் நியமித்த ஒரு குழு நடத்திய விசாரணை நெஞ்சகம் நடுங்கும்படியான பல உண்மைகளை வெளியுலகிற்கு கொண்டு வந்தது. இயந்திர யுகம் ஏழைகளின் வாழ்க்கை நிலைமையை உயர்த்துவதற்கு பதிலாக கீழேதான் தள்ளியுள்ளது என்பது தெளிவானது. கற்பனாவாத சோசலிசம். நவீன முதலாளித்துவத்தின் மேற்கூறிய குறைபாடுகளைக் கண்டு நெஞ்சம் பதபதைத்த மனிதநேயம் மிக்கவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். அவர்கள் இதை எதிர்க்க தொடங்கினார்கள். இதற்கு பதிலாக பெரும்பான்மையினரின் நலனை லட்சியமாக கொண்ட ஒரு சமுதாய அமைப்பு குறித்து அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஓவன் என்பவர் இங்கிலாந்திலும், சென்ட்ரூ சைமன், ஃபூரியே ஆகியோர் பிரான்சிலும் இது பற்றி தங்களுடைய கருத்துக்களை முதல் முதலாக வெளியிடத் தொடங்கினார்கள். பின்பு நவீன முதலாளித்துவம் அந்த நாடுகளில் வளர்ந்து வரத் தொடங்கியதோடு இணைந்து இத்தகைய கருத்துடையோர் இதர நாடுகளிலும் உருவாகினார்கள். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சகித்து கொள்ள இயலாத ஒரு மக்கள் திரட்சி சிறந்த எண்ணங்களை இறுகப்பற்றி கொண்டு எல்லா திசைகளிலும் இருப்பதனால் முறைகேடுகளின் அடிப்படையிலான முதலாளித்துவத்துக்கு பிறகு அனைத்து திசைகளிலும் சோசலிசமும் வளராமல் தீர்வு ஏற்படாது. இந்திய முதலாளித்துவத்தின் வளர்ச்சியோடு இணைந்து இங்கே உருவாகியுள்ள காந்தியமும் இதனுடைய ஒரு விதமான பிரிவுதான். நவீன முதலாளித்துவத்தின் அநீதிகளை எதிர்ப்பதோடு நியாயத்தை நிலைநாட்டும் வகையிலான பொருளாதார பங்கீட்டை லட்சியமாக்குவதையும் செய்வது என்பதை தவிர கற்பனாவாத சோசலிசத்திற்கென்று பொதுவாக குறிப்பிடத்தக்க யாதொரு சிறப்பம்சமும் இல்லை. இந்த சீர்கேடுகளை அழித்தொழிப்பது எப்படி என்பதில் பலவித கருத்துடையோர் கற்பனாவாத சோசலிஸ்டுகளிடையே உண்டு. இயந்திரத்தையும் முதலாளித்துவத்தையும் எதிர்ப்பவர்கள், இயந்திரத்தை சொந்தமாக வைத்திருக்கும் முதலாளி ஒரு நல்ல மனிதராக இருந்தால் நியாயமான பங்கீடு சாத்தியம் என்று எதிர்பார்ப்பவர்கள், மத தத்துவங்களுடைய பிரச்சாரம் அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உற்பத்தியும் பங்கீடும் பொது உடைமையின் கீழ் இருக்க வேண்டும் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்றோ, வந்த பிறகு அதன் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றோ உறுதியான முடிவுக்கு வந்திராதவர்கள் என்று பல தரப்பட்டவர்கள் இவர்களிடையே உண்டு. உலகம் முழுவதும் நலமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் இவர்களது எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அடிப்படை. எனினும் அதனுடைய பயன்பாட்டு முறைகள் குறித்து நிகழ்வுகளின் யதார்த்தத்தை பொறுத்து அறிவு கூர்மையுடன் சிந்திக்கவோ, அதன் அடிப்படையில் தெளிவாக இயக்க திசை வழியை நிர்ணயிக்கவோ இவர்களுக்கு திறன் இல்லை. அதனால்தான் இவர்கள் கற்பனாவாத சோசலிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முதலாளித்துவத்தின் தீமைகளை வெளிக்கொண்டு வருவதும் சமுதாயத்தின் கவனத்தை அதில் ஈர்க்கச் செய்வதும் தான் சோசலிசத்தின் வளர்ச்சியில் இவர்களுக்கான இடம். இவர்களது பிரச்சார நடைமுறைகள் எல்லாம் குறிப்பிட்ட தேசிய பிரச்சினைகளுக்கு பதிலாக சமூக பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டிருந்ததால் சமூகவியலாளர்கள் என்ற பொருளில் இவர்களை சோசலிஸ்டுகள் என அழைக்கத் தொடங்கினர். விஞ்ஞான சோசலிசம். சோசலிசத்திற்கு அறிவியல் ரீதியாக ஒரு அடிப்படை இடம் பெற்று தந்தவர்கள் கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸும் ஆவார்கள். இவர்களுடைய சிந்தனைக்கும் செயலுக்குமான அடிப்படை வெறும் கற்பனையான கனவுகளோ உணர்ச்சிகரமான மனிதநேயமோ அல்ல. முதலாளித்துவ அமைப்பில் உள்ள சமுதாய சக்திகளை மிக விரிவாக ஆய்வு செய்து அதில் மறைந்து கிடக்கும் அநீதிகளையும் அவற்றை இயக்க ரீதியில் எதிர்த்து போராடுவதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தியதுதான் இவர்கள் இருவரின் தனிச்சிறப்பு. தங்களின் அனுபவங்களுக்கும் மேலாக ஏராளமான படைப்புகளை கற்றறிந்த பிறகு இந்த இரண்டு சிந்தனையாளர்களும் வெளியிட்ட கருத்துக்களை விளக்குவதற்கு இந்த சிறிய கட்டுரையில் சாத்தியமில்லை. அவற்றில் முக்கியமான சில சிறப்பம்சங்களை மட்டும் இங்கே எடுத்து கூறுகிறேன். சமுதாயத்தை அரசியல், பொருளாதாரம், மதம், கலை என வெவ்வேறு பகுதிகளாக பிரிப்பதற்கு இயலாது. சமூக வாழ்க்கை ஒன்றுதான் பிரிக்க முடியாதது. அதன் அடிப்படை பொருள் உற்பத்தியில் உள்ள பரஸ்பர உறவுதான். உற்பத்தி முறை மாறியதோடு கூடவே அரசியல் இயக்கத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், மதத்திலும், கலை பார்வையிலும் மாற்றங்கள் வரத் தொடங்கும். பொருள் உற்பத்தி சாதனங்களை கைவசம் வைத்திருக்கும் மக்கள் பிரிவு, அதாவது வர்க்கத்தின் நிலையை ஒட்டியே இவையும் மாறும். முதலாளித்துவத்தின் வளர்ச்சியோடு இணைந்து தனிப்பட்ட வகையிலான ஒரு சமூக அமைப்பு வளர்ந்து வருவதுண்டு. முதலாளித்துவத்தின் முதன்மை நோக்கமான சொந்த லாபத்திற்கு ஏற்ற அதற்கு இணக்கமான அரசியல் அமைப்பு, மதம், இலக்கியம் போன்றவை அதில் இடம்பெற்றிருக்கும். அவற்றை ஒரு சேர எதிர்க்காமல் முதலாளித்துவத்தின் பொருளாதார சீர்கட்டை மட்டும் எதிர்க்க இயலாது. இவற்றிற்கெல்லாம் மையமான முதலாளித்துவத்தை எதிர்த்து அதனை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் புதியதோர் அமைப்பை உருவாக்குவதுதான் தொழிலாளர்களின் கடமையாகும். 3. இந்த கடமை விரும்பியது போல செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் தொழிலாளர்கள் அரசியல் ரீதியாக ஒன்று சேர வேண்டும். அரசு, நிர்வாக இயந்திரம், நீதி, இலக்கியம், கலை போன்றவற்றின் இயக்கம் அதுவரை முதலாளிகளின் கையில் இருந்ததால் அவற்றை பயன்படுத்தி தொழிலாளர்களின் அரசியல் அமைப்பை அவர்கள் எதிர்க்காமல் இருக்க மாட்டார்கள். தொழிலாளர்கள் ஒன்று சேரத் தொடங்கினால் பெரும்பான்மையோர் ஆட்சி, மக்களாட்சி இவையெல்லாம் இடம்பெயரும். சத்தியம், நியாயம், சமத்துவம் எல்லாம் முழுவதுமாக அழியும். கலை கலைக்காகவே எனும் கூக்குரல் அடங்கிவிடும். முதலாளிகளின் வர்க்க நலனை பாதுகாக்க உதவும் என்ற காலத்திற்கு மட்டும்தான் இவற்றின் புனிதம் நிலைநிறுத்தப்படும். அதனால் புரட்சிக்கு முன்னால் முதலாளித்துவத்தை அச்சமின்றி எதிர்க்கவும், புரட்சிக்கு பிறகு அதன் மிச்ச சொச்சங்களை இரக்கம் என்பது துளியுமின்றி அடக்கி வைப்பதும், வர்க்க நலன்களை அழித்தொழிப்பதும் வேண்டும். இதன் விளைவாக வர்க்கபேதமற்ற சமூகம் சகோதரத்துவம் நிறைந்த சொந்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும், ஊட்டச்சத்துக்களை உட்கொள்ள ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் வாய்ப்பளிக்கின்ற ஒரு சமூக அமைப்பு உருவாகும். அது நிறைவேறுவதற்கான செயல்களை செய்வதற்கு தொழிலாளி வர்க்கம் ஒரு அரசியல் கட்சியாகவும் உருவெடுக்க வேண்டியிருக்கிறது. அறிவியல் ரீதியாக செயல்படுகின்ற ஒரு தத்துவ கருத்தோட்டம், பயன்பாட்டிற்குரிய பொருளாதார அறிவியல், கவர்ச்சிகரமான தெளிவான ஓர் லட்சியத்துடன் கிளர்ந்தெழச் செய்கின்ற ஒரு பிரச்சார முறை, இவைதான் மார்க்சும் எங்கல்ஸும் இணைந்து உலகிற்கு தந்த சோசலிசத்தின் சுருக்கம். ஆயினும் தொழிலாளி வர்க்கத்திற்கு நிரந்தரமான ஓர் இடம், வழிபடத்தக்க தலைமை பதவி அவர்களுக்கு கிடைக்க வகை செய்தது நடைமுறை ஒருங்கிணைப்பு பணியில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முக்கியமான பண்புதான். சாதி, மதம், தேசம், வயது போன்ற யாதொரு வேறுபாடுமின்றி உலகில் உள்ள தொழிலாளர்கள் அனைவரையும் ஒரு சங்கத்தின் கீழ் ஒன்றிணைத்து காண வேண்டும் எனும் அவர்கள் விருப்பத்தை 1948 கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று அறியப்படுகிற அதிகாரப்பூர்வமான வெளியீட்டில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு ஒரு வருடம் முன்னதாகத்தான் கம்யூனிஸ்ட் கழகம் நிறுவப்பட்டிருந்தது. புரட்சி ஆண்டு என்று அழைக்கப்படுகிற கிபி 1848 ஐரோப்பாவில் பல நாடுகளிலும் அரசியல் புரட்சிகள் கிளர்ந்தெழுந்தபோது அவற்றில் முழுமையாக பங்கேற்று அரசியல் புரட்சிக்கு உதவும் வகையில் அவர்கள் உற்சாகமூட்டினர். ஆனால் அன்றைய புரட்சி பழமைவாதத்தின் வெற்றியில் முடிவுற்றதால் விஞ்ஞான சோசலிசம் அறிவியல் ரீதியாக தற்காலிகமாக தோல்வியை சந்தித்தது. இருந்தபோதிலும் அதன் பின்னரும் அவர்கள் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அதன் விளைவாக 1864 சர்வதேச தொழிலாளர் சங்கம் தோன்றியது. அதன் நிர்வாக அமைப்பு முறையை வடிவமைக்க முதலில் நியமிக்கப்பட்டவர் மாஜினி என்ற இத்தாலி நாட்டு புரட்சிக்காரர் என்ற போதிலும், அவர் தயாரித்தளித்த முன்வரைவு திருப்திகரமாக இல்லாததால் பின்னர் அதனை மார்க்சே செய்ய நேர்ந்தது. முறையாக ஒவ்வொரு வருடமும் ஆண்டு பேரவை, நிரந்தரமான ஒரு நிர்வாக அமைப்பு, நாடுகள் தோறும் ஒவ்வொரு தேசிய கிளைகள், இவைகள்தான் சர்வதேச தொழிலாளர் சங்கத்தின் சுருக்கமான நிர்வாக வடிவம். அதிகபட்சமாக 10 மட்டுமே நிலைத்த இந்த அமைப்பு தொழிலாளி வர்க்கத்திற்கு 2 முக்கியமான அம்சங்களை தந்தது. 1, விஞ்ஞான சோசலிச தத்துவத்தை கடைபிடித்து தொழிலாளர்களை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதனை உருவாக்கியவர்களிடம் இருந்தே கிடைத்த விளக்கம். பிரௌதான், பக்கூனின் போன்ற பல்வேறு கருத்துக்களை உடைய பலரும் சங்கத்தின் செயல்பாட்டு முறையை உருவாக்க முயன்றனர் என்றாலும் மார்க்சின் கருத்துக்களையே சங்கம் எப்போதும் ஏற்றுக்கொண்டு வந்தது. 2, பிரெஞ்சு புரட்சி. இது சர்வதேச தொழிலாளர் சங்கத்துடைய மார்க்சுடைய உருவாக்கமாக இல்லை என்றாலும் இந்த நிகழ்வில் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்கு இருந்தது. புரட்சியின் விளைவாக உருவெடுத்த கம்யூன் தொழிலாளர்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி அதிகார இயந்திரம்தான் என்று சர்வதேச தொழிலாளர் சங்கத்தின் பெயரால் மார்க்ஸ் அறிவித்திருந்தார். புரட்சிகரமான சமயங்களில் சோசலிசவாதிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மார்க்சின் கட்டுரைகள் விளக்கியதற்கும் மேலாக தொழிலாளர் ஆட்சி அதிகாரத்தின் தன்மையும் 1871 நடந்த புரட்சியும் அவர்களுக்கு விளங்க வைத்தது. பின்னர் உருவான ரஷ்ய புரட்சியை தொடர்ந்து தொழிலாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டியிருந்த பொழுது 1871 பாரிஸ் கம்யூன் முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டுதான் லெனின் சோவியத்துகளை உருவாக்கினார் என்பது நினைவுகூரத்தக்கது. 1873 சர்வதேச தொழிலாளர் சங்கம் மறைந்து போனது என்றாலும் உள்ளார்ந்த அறிவுடை தொழிலாளர்கள் உலக அளவில் ஒரு அடிப்படையில் ஒன்றிணைந்து தங்கள் வர்க்க நலன்களுக்காக போராட வேண்டியது எப்படி என்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அதனுடைய குறுகிய ஆயுள் காலத்திற்குள்ளாகவே அது தெளிவாக்கியுள்ளது. சுருக்கமாக கூறினால், விஞ்ஞான சோசலிசத்தின் சரியான தருணத்தையும் பயன்பாட்டையும் இந்த முதலாம் உலக தொழிற்சங்கம் உலக தொழிலாளர்களுக்கு கற்றுத்தந்தது. இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கம். மார்க்சின் தலைமையிலான சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மறைந்து போனது என்றாலும் சர்வதேச உணர்வோ சோசலிச உணர்வோ மறைந்துவிட்டது என்று அதற்கு பொருள் அல்ல. அதன் பின்னரும் அது வளர்ச்சியடைந்து கொண்டுதான் வந்தது. ஜெர்மனியில் சமூக ஜனநாயக கட்சி பிரபலமாக வளர்ந்து கொண்டிருந்தது. பிஸ்மார்க் என்ற ஜெர்மன் ஆட்சியாளரின் அடக்குமுறைகளால் அதன் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை. இங்கிலாந்திலோ ஃபேபியன் குழு, தொழிலாளர் கட்சி போன்ற பெயர்களில் சோசலிஸ்ட் செயல்பாடு தீவிரமாக வளர்ந்தது. நாகரீகமற்றதாக பழமையானதாக கருதப்பட்ட ரஷ்யாவிலும் கூட தீவிரவாத செயல்பாட்டை வன்முறை பாதையை கடைபிடித்த ஒரு சமூக ஜனநாயக கட்சி தோன்றியது. பிரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரியா என ஏறக்குறை அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் சோசலிசம் மதிக்கத்தக்கதோர் அரசியல் செயல்பாட்டு அமைப்பாக மாறியிருந்தது. இந்த நிலைமையில் தொழிலாளர்களின் இயக்கம் இப்படி சிந்தி சிதறி கிடந்தால் போதாது என்ற ஒரு கருத்து சோசலிச செயல்பாட்டாளர்களின் நெஞ்சங்களில் உதித்தது என்றால் வியப்பில்லை அல்லவா? 1889 பாரிஸில் கூடிய ஒரு சர்வதேச தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலம் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கம் உருவானது. ஒவ்வொரு நாட்டிலும் சோசலிஸ்ட் கட்சிகளும் தொழிலாளர் சங்கங்களும் இதற்கு பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கவும் அதன் செயல்பாட்டிற்கு ஊக்கமளிக்கவும் தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாட்டின் அரசியல் சமூக நிலைமைகளை தெளிவாக்கும் புள்ளி விவரங்களும் இலக்கிய படைப்புகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டு முறையான வகையில் வெளியிட சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்வாறு நிரந்தரமாக செயல்பட இந்த அமைப்பினால் இயன்ற போதிலும் இது பயணப்பட்டது சர்வதேச தொழிலாளர்களின் முதலாம் அகிலத்தின் பாதையில் அல்ல. முதலாம் அகிலம் உலக அளவிலான புரட்சியாளர்களின் ஒரு சங்கமாக இருந்தது என்றால் இது பாராளுமன்ற ஜனநாயகவாதிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பாக இருந்தது. முதலாம் சங்கத்தின் செயல்பாட்டாளர்கள் புரட்சியின் அளிக்கவியலாத நிலைத்தன்மையில் உறுதி பெற்றவர்களாக இருந்தனர் என்றால் இரண்டாம் அகிலத்தின் தலைவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது சட்டமன்றங்களின் மூலமான போராட்டத்தில். சுருக்கமாக கூறினால், இரண்டாவது சர்வதேச தொழிலாளர் சங்கத்தில் விஞ்ஞானமும் இல்லை, சோசலிசமும் இல்லை. ஆனால் சோசலிசம் என்ற பெயர் மட்டும் எப்படியோ அதனோடு ஒட்டி கொண்டிருந்தது. இந்த வேறுபாடு யுத்தம் குறித்து தொழிலாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டில் வெளிப்பட்டது. 1872 பிரான்சிற்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான போர் வெடித்து கிளம்பிய பொழுது பிரான்ஸ் தொழிலாளர்கள் தங்களின் ஜெர்மன் தொழிலாளர் சகோதரர்களுக்கு உளமார்ந்த ஆதரவுடன் சோசலிச வரலாறு குறித்த கடிதம் ஒன்றை அனுப்பியதுடன் பல்வேறு நாடுகளில் முதலாளிகளுக்குள் நடைபெறும் சண்டை எல்லா இடங்களிலும் இருக்கும் தொழிலாளர்களையும் பாதிக்கிறது என்பதால் அதனை வலுவாக எதிர்ப்பது என்பதுதான் சோசலிசத்தின் கடமை என்று அந்த நேரத்தில் எதிர்ப்பின்றி இருந்தார்கள். ஆனால் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கத்திற்கு இவ்வளவு தெளிவான பார்வை இருக்கவில்லை. மார்க்சியத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த அவர்கள் யுத்தத்தையும் வெளிப்படையாக எதிர்த்தது சரிதான். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் மார்க்சியத்தின் மீதான நம்பிக்கையும் யுத்தத்தின் மீதான வெறுப்பும் வெறும் புறத்தோற்றமாகவே இருந்தது. 1914 வெடித்தெழுந்த உலக போரின் பொழுது இது பகிரங்கமாகவே வெளிப்பட்டது. அதுவரையில் சோசலிச தலைவர்கள் யுத்தத்திற்கு எதிரான தங்கள் நிலையை வெளிப்படுத்தி வந்தனர். எனினும் போர் துவங்கியதும் அவர்கள் ஆட்டங்காணத் தொடங்கினார்கள். தேசிய சோசலிஸ்ட் சங்கங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக தத்தமது நாட்டு அரசுகளுக்கு ஆதரவை உறுதிப்படுத்தலாயின. போருக்கான நிதி திரட்டி கொடுப்பது, போர்க்கால அமைச்சரவையில் இடம் பிடிப்பது உலகளாவிய தோழமையையும் சோசலிசத்தையும் கைவிட்டுவிட்டு தேசியத்தையும் முதலாளித்துவத்தையும் ஆதரித்து பிரச்சாரம் நடத்துவது ஆகிய இவற்றைத்தான் சோசலிஸ்ட் தலைவர்கள் செய்தார்கள். நடைமுறையில் இதுவே இரண்டாம் உலக தொழிலாளர் சங்கத்தின் செயல்பாடுகள் முடிவுக்கு வர காரணமாக அமைந்தது. இத்தகைய நடைமுறைக்கு எதிராக எந்த நிலையிலும் போரினை எதிர்க்க வேண்டும் என்ற கருத்தினை ஏற்றுக்கொண்டு சிறுபான்மை எண்ணிக்கையினராக இருந்த போதிலும் அனைத்து நாடுகளிலும் ஒவ்வொரு கட்சி உருவெடுத்திருந்தது. உலகப்போரை ஒவ்வொரு நாட்டிலும் இருந்த தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான உள்நாட்டு போராக மாற்றுவது என்பதுதான் அவர்களின் எண்ணம். எனினும் போரில் பங்கேற்கிற விஷயத்தில் எதிர்கருத்து உருவாகியதும் பங்கெடுக்க வேண்டும் என்ற கருத்துடையோர் உலக பெரும்போரில் இரு அணிகளில் இருந்து சண்டையிடவும் செய்ததால் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கம் வீழ்ச்சியடைந்தது என்றே கூறலாம். கம்யூனிசம் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கம் செயல்பட்ட காலத்திலேயே அதன் கருத்துக்களுக்கும் தலைமைக்கும் எதிராக ஒரு சங்கம் அதன் செயல்பாட்டாளர்கள் மத்தியில் உருவாகியிருந்தது. தொழிலாளி வர்க்கம் ஒன்றிணைந்து ஒரு புரட்சி மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் எனும் மார்க்சிய தத்துவத்திற்கு பதிலாக நாடாளுமன்ற நடைமுறை மூலம் சோசலிசத்தை அடையலாம் என்ற தவறான நம்பிக்கையை மட்டுமே புதிய சோசலிஸ்ட் தலைவர்கள் வெளிப்படுத்துகின்றனர் என்றும் இந்த சிறுபான்மை குழுவினர் வாதிட்டனர். பிரிட்டிஷ் தொழிலாளி வர்க்கம் அடிப்படையில் முதலாளித்துவ ரீதியில்தான் இருக்கிறது. முதலாளித்துவ ரீதியிலான ஒரு நிலவுடைமை வர்க்கமும் முதலாளித்துவ அடிப்படை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தொழிலாளி வர்க்கமும் தொழில் முதலாளித்துவத்தோடு ஒன்றிணைந்து உண்டாக்கத்தக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே இந்த முதலாளித்துவ நாடு விரும்புகிறது. இங்கே இருக்கும் தொழிலாளர்கள் சர்வதேச வணிகம் பிரிட்டிஷ் அடிமை நாடுகளுடன் வணிக உரிமைகளின் விளைவாக அதிகரித்து வரும் வருமான முதலாளிகளுடன் சேர்ந்து அனுபவித்து வருகின்றனர் என சில வருடங்களுக்கு முன்பு எங்கெல்ஸ் எடுத்துச் சொன்னது நடைபெற்று வருகிறது என்பதையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். முதலாளித்துவத்துடன் உடன்படிக்கை செய்து கொள்கின்ற தொழிலாளர் தலைவர்கள் மார்க்சின் தத்துவங்களை திருத்தி எழுதுகின்றனர். சோசலிச சிந்தனை அனைத்து நாடுகளிலும் அதிகரித்து வருவது அவர்கள் கவனத்தை ஈர்த்தது. இத்தகைய தலைவர்களின் ஒன்று சேரலும் இந்த சிந்தனையாளர்களின் படைப்புகளும் தொழிலாளர் உலகத்தில் மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதை தடுக்க வேண்டும் எனில் ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவை என்று அவர்கள் தீர்மானித்தனர். யுத்தத்தை எதிர்த்து நிற்பது, தொழிலாளர் இயக்கத்தில் உலகளாவிய பார்வையை வலியுறுத்துவது, புரட்சியின் இன்றியமையாமையை எடுத்துரைத்து புரிய வைப்பது, சுருங்க கூறினால் எந்த வகையிலான முதலாளித்துவத்தையும் தகர்த்தெறிதல், இவையே இவர்களின் நடவடிக்கைகளாக இருந்தன. சோசலிசம் என்ற புரிதலற்ற சொல்லுக்கு பதிலாக மார்க்ஸ் முதன்முதலாக பயன்படுத்தியதும் புரட்சியை குறிப்பதுமாகிய கம்யூனிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவும் அவர்கள் உறுதி பூண்டார்கள். இந்த மனநிலை நீண்ட காலமாகவே இருந்தது என்றாலும் உலகப் போரோடு இணைந்து அது ஒரு தெளிவான வடிவமாக உருவானது. அதுவரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிதாமகர்களும் தலைவர்களும் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இருந்தனர். மார்க்சிய தத்துவத்தை கடைபிடித்து அந்த காலத்தில் அரசியல் நிலையை ஆய்வு செய்கிற சிந்தனையாளர்கள் 1905 ரஷ்ய புரட்சியை போன்ற மக்கள் நல செயல்பாடுகளுக்கான தலைவர்களுமாக இருந்த போதிலும் சர்வதேச தொழிலாளர் நடவடிக்கையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் அற்ற நிலைதான் இருந்து வந்தது. எனினும் உலகப் போரோடு சேர்ந்து இவர்கள் புகழ் வளர்ந்து வந்தது. போருக்கு எதிரான முழக்கம் துவக்க காலங்களில் மிகவும் பலவீனமாக இருந்த போதிலும் போரின் விளைவாக தொழிலாளர்களின் துயரங்கள் பெருகிய பொழுது கம்யூனிஸ்டுகளின் சமாதான கருத்துக்கள் அவர்களிடையே வெகுவாக பரவத் தொடங்கின. ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற நாடுகளில் புரட்சி கிளர்ந்தெழுந்தது. உலகப் போர்க்காலத்தை உள்நாட்டுப் போராக மாற்றுக, சண்டைக்கு காரணமான முதலாளித்துவத்தை தோற்கடியுங்கள், அதிகாரம் யாவும் மக்களுக்கே, இப்படிப்பட்ட முழக்கங்கள் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தன. முதலில் ஜனநாயக ரீதியில் கிளர்ந்திருந்த ரஷ்ய புரட்சி ஒரு சோசலிச புரட்சியாக முழுமை பெற்றது. அதன் தலைவரான லெனின் தொழிலாளி வர்க்கத்தின் மீட்பர் என்ற நிலையில் போற்றுதலுக்குரியவரானார். சோசலிசத்திற்கு இன்று குறிப்பிடத்தக்க ஒரு இடம் உருவாகிவிட்டது. புரட்சிகரமான அறிவியல் ரீதியான சோசலிசம் பயன்பாட்டிற்கு உரியதுதான் என்பதும் தெளிவானது. ரஷ்ய புரட்சி வெற்றியடைந்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் கவனத்தை ஈர்த்த உடனடியான விஷயம் ரஷ்யாவில் சோசலிசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதுதான். குழப்பமானதொரு நிலையை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. எதிரிப்படைகள், சோசலிச ஆட்சியை வீழ்த்த முதலாளித்துவ அரசுகள் அனுப்பி வைத்த படைகள் ரஷ்யாவின் வாயிலை வந்தடைந்தன. அவற்றை துரத்தியடிக்க வேண்டும். எவரொருவரும் கடன் கொடுக்க தயாராக இல்லாததால் ரஷ்யா பொருளாதார ரீதியாக வளர்வது சிரமமாக இருந்தது. நாட்டின் உயர் வர்க்கத்தினர் கலகம் விளைவித்து தொழிலாளர்களின் ஆட்சியை எதிர்த்து வந்தார்கள். கடுமையான பஞ்சம் நிலவியது. இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் சோசலிச அரசாங்கத்தின் ஆயுள் முடிந்துவிட்டது என்று ஒவ்வொரு நிமிடமும் முதலாளித்துவ பத்திரிகைகள் ஆறுடம் சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தன. எனினும் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுதியான தலைமையின் கீழிருந்த ரஷ்ய மக்கள் இவற்றை மனதிடத்துடன் எதிர்கொண்டு வந்தனர். நாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க தொழிலாளர்களுடைய செம்படை உருவாகியிருந்தது. அது ரஷ்யாவில் இருந்த பழமைவாதிகளை தயவு தாட்சண்யமின்றி ஒடுக்கியது. இந்த பழமைவாதிகள் வெள்ளை ரஷ்யர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். மூச்சுவிட ஆசுவாசம் தேட சற்று கால அவகாசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தொழிலாளர் அரசு முதலாளித்துவ நாடுகளுடன் அவமானகரமானது என்றாலும் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டது. பொருளாதார வளர்ச்சியில் அதன் கவனம் முழுவதும் குவிந்தது. புதிய பொருளாதார கொள்கை என்ற பெயரில் இடைத்தரகர்களின் ஒரு சில விருப்பங்களை நிறைவேற்றும் ஒருவித ஏற்பாடு செய்யப்பட்டது. உணவுப் பொருட்களையும் இதர அத்தியாவசிய பொருட்களையும் தியாகம் செய்தாவது இயந்திரங்களையும் தொழிற்கருவிகளையும் வாங்கி தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. மிக பெரும் தொழிற்சாலைகள், அணை கட்டுகள், பாலங்கள் கட்டப்பட்டன. வெளிநாட்டு வணிகம் அரசுடமையானது. வேளாண் பணியையும் கூட்டாக செய்ய தொடங்கினர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் பள்ளிகள், நூலகங்கள், பொழுதுபோக்கு கூடங்கள், உடற்பயிற்சி மையங்கள், திரைப்படம், நாடகம் போன்றவற்றை ஊக்குவித்து கல்வியறிவை பெருக்கினார்கள். ஆண்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற பெண்கள் பிள்ளைப்பேருக்கான வெற்று இயந்திரங்கள் என்ற நிலைமை மாறியது. சுருங்க கூறினால், புதியதொரு சமூக நீதி, புதியதொரு கலாச்சாரம், புதியதொரு கலை ஞானம், புதியதொரு பொருளாதார அமைப்பு ஆகியவை புதிய அரசியலமைப்பிற்கு உட்பட்ட ரஷ்யாவில் உருவாகின. இந்த புதிய சமூக அமைப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவர்களுக்கு கூட அதன் யதார்த்தத்தையோ பயன்பாட்டையோ எதிர்த்து கேள்வி கேட்க வாய்ப்பில்லை என்றானது. புரட்சிக்கு பின்னர் ரஷ்யா ஒரு பூலோக சொர்க்கமாகிவிட்டதோ என்று கேள்வி கேட்பவர்களும் உண்டு. அங்கே இருக்கும் ஆட்சி முறையிலும் சமூக அமைப்பிலும் உள்ள சில தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களும் உண்டு. அவர்களிடம் ரஷ்ய புரட்சியின் தலைவர்களில் ஒருவர் இப்படித்தான் கூறினார். பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து மண்டி கிடக்கின்ற புதற்காடுகளை அழிப்பதற்கு இத்தனை குறுகிய காலத்திற்குள் முடியும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை. புரட்சிக்கு முன்னரும் இன்றைக்கும் இருக்கின்ற ரஷ்யாவை ஒப்பிட்டு பார்த்து நடைமுறையிலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் மக்கள் அதிக வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்களே என்றும், இத்தனை குறுகிய காலத்திற்குள்ளாகவே இத்தனை அதிக வளர்ச்சியுற்ற தேசமோ வளர்ச்சியை உருவாக்கிய அரசியல் கட்சியோ இருக்கின்றதா என்றும்தான் பார்க்க வேண்டும். அந்த பரிசோதனையில் நிச்சயமாக ரஷ்ய புரட்சி, அதனை உருவாக்கி வளர்த்தெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டை பெறும். ஆயினும் ரஷ்யாவில் ஒரு சோசியலிச சமுதாயம் நிறுவப்பட்டதனால் மட்டுமே பயனில்லை. இதர நாடுகளிலும் அது நடைமுறைப்படுத்தப்படாத பொழுது ரஷ்ய சோவியத் அரசும் கூட ஆபத்திற்கு உள்ளாகும். அதனால் இதர நாடுகளிலும் புரட்சி நடத்தி சோசியலிசம் நிறுவப்படுவதில் ரஷ்ய தலைவர்கள் கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள். இந்த நோக்கத்துடனேயே யுத்தத்திற்கு எதிராக இருந்த சோசியலிஸ்டுகளின் இயக்கத்தை மூன்றாம் உலக தொழிலாளர் சங்கம் அல்லது சர்வதேச கம்யூனிஸ்ட் அமைப்பாக மாற்றினர். சோசியலிசத்தின் பிறப்பிடமாகிய ரஷ்யாதான் அதன் தலைமையிடம் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. இதர நாடுகளில் புரட்சி நடத்துவதற்குரிய நடைமுறை திட்டங்களை இந்த கூட்டமைப்பு ஆலோசிக்க தொடங்கியது என்றும், இதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. ஆனால் முதலாவது நடவடிக்கையைப் போல இது வெற்றிகரமாக இல்லை என்பது இனிவரும் பத்திகளிலிருந்து தெளிவாகும். புரட்சியின் தோல்வியும் பாசிசத்தின் எழுச்சியும். ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்த நேரத்தில் ஐரோப்பாவில் மிக பெரும்பாலான நாடுகளும் புரட்சிக்கு உகந்த நிலையில்தான் இருந்தன. யுத்தம் காரணமாக ஏழைகளின் துயரம் இரண்டு மடங்காக பெருகியிருந்தது. ஏழைகளுக்கிடையில் அதிருப்தி வளர்ந்தது. இதன் விளைவாக ஏறக்குறைய எல்லா நாடுகளிலும் புரட்சி தொடங்கியது. ஜெர்மனியில் நடந்தது ஏறக்குறைய ரஷ்ய புரட்சியைப் போலவே வெற்றி பெற்றதுதான். ஹங்கேரியில் ஒரு சில நாட்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியே நடந்தது. ஆஸ்திரியாவும் ஒரு புரட்சி நாடாக இருந்தது. எனினும் இந்த புரட்சிகளுக்கெல்லாம் ரஷ்ய புரட்சியுடன் மிக மிக முக்கியமான வேறுபாடு ஒன்று இருந்தது. லெனினுடைய தலைமையின் கீழ் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரஷ்யாவில் உருவாகி இருந்தது போல வேறு எந்த ஒரு நாட்டிலும் சுயமான வலிமை இல்லாதிருந்தது. மற்ற எல்லா இடங்களிலும் தொழிலாளர் இயக்கங்கள் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்கத்தின் கருத்துக்களை ஏற்றிருந்த மிதவாத சோசியலிஸ்டுகளின் கையில் இருந்தது. முதலாளிகளை தயவு தாட்சண்யமின்றி அடக்கி ஒடுக்கிவிட்டு தொழிலாளர்களின் சர்வாதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்ற வழிமுறை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கவில்லை. நாடாளுமன்றம் முதலான மக்களாட்சி அமைப்புகள் வழியாக தொழிலாளர்களின் நிலைமையை மேம்படுத்தலாம் என்றும், தனிமனித சுதந்திரம் சோசியலிசத்தின் பாதையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் என்றும் அவர்கள் நம்பினார்கள். இவ்வாறு ஒவ்வொரு புரட்சியின் விளைவாகவும் அந்தந்த நாடுகளில் தோன்றியவை ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி அமைப்பாக இருந்தன. அதில் தொழிலாளர்களுக்கு யாதொரு முக்கியத்துவமும் இருக்கவில்லை. முதலாளிகளுக்கும் நிலவுடைமையாளர்களுக்கும் புரட்சிக்கு முந்தைய காலத்தைப் போலவே சுதந்திரம் இருந்தது. மிகவும் மிதமான பல தொழிற்சட்டங்களை தவிர தொழிற்சாலையை பொது சொத்தாக ஆக்குவதோ நிலப்பிரபுக்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதோ நடைபெறவில்லை. தொழிலாளி வர்க்கத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவதற்கு ஒரு செஞ்சேனையும் புதிய ஆட்சி அமைப்பை பாதுகாக்க இருக்கவில்லை. பழைய அதிகாரிகளும் படைத்தளபதிகளும் தங்களின் சுகமான பதவிகளில் தொடர்ந்தார்கள். சுருங்க சொன்னால், மிக குறைந்த அளவிலானதொரு சோசலிசம் இணைந்து உருவான நாடாளுமன்ற ஆட்சிதான் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற நாடுகளில் நடந்த புரட்சிகளுக்கு பின்னர் உருவாகி இருந்தது. உண்மையில் இதை கூட முதலாளிகள் விரும்பவில்லை. எனினும் புரட்சிக்கு சாதகமான சூழ்நிலை நாட்டில் உருவாகி இருந்ததால் அவர்களை இதனை எதிர்க்கவில்லை. சோசலிஸ்ட் தலைவர்களையும் அவர்கள் தங்கள் பிடிக்குள் வைத்திருந்தார்கள். அவர்களுடன் உடன்படிக்கை செய்தபடியே காலம் கடத்தினார்கள். பின்னர் புரட்சிகர மனோநிலை சற்று குறைந்த பொழுது அவ்வாறு அது குறைவதற்கும் சோசலிஸ்ட் தலைவர்களையே அவர்கள் கருவியாக பயன்படுத்தி கொண்டனர் என்று தனியாக குறிப்பிட்டு சொல்வதும் பொருத்தமானதே. தங்களின் உண்மையான நிறத்தை வெளிப்படுத்தவும் முதலாளிகள் தயக்கம் காட்டவில்லை. பழைய தொழிலாளர் தலைவர்களையும் வேலையற்ற இளைஞர்களையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். போக்கிரிகளின் சங்கங்களையும் இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். சோசலிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் தொழிற்சங்கங்களையும் ஒழித்து கட்டுவதற்கு அமைப்பு ரீதியான ஏற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். கருப்பு சட்டைக்காரர்களும் பச்சை சட்டைக்காரர்களும் தொழிலாளர் இயக்கங்களில் புகுந்து கலகம் விளைவிப்பது சாதாரண நடைமுறையானது. வேலை நிறுத்தங்களையும் கிளர்ச்சி போராட்டங்களையும் சட்டரீதியாக நடத்தும் பொழுது அங்கே சென்று ரகளை செய்கிற ரவுடிகளுக்கு குறைவான தண்டனையும் வேலை நிறுத்தம் செய்வோருக்கு கடுமையான தண்டனையும் தருவதென்பது அரசுகளுக்கு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. பாசிசம் உலகில் உருவெடுக்க தொடங்கிவிட்டது. இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, பிரிட்டன், பிரான்ஸ் என ஏறக்குறைய அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் இதற்கு பரவலான இடம் கிடைத்தது. பாசிசத்தை பற்றி என்னவெல்லாம் கருத்து கூறினாலும் கீழ்காணும் யதார்த்தமான சில உண்மைகள் அனைவராலும் ஏற்கத்தக்கதாகவே இருக்கின்றன. ஒன்று, அது கம்யூனிசத்திற்கு விஞ்ஞான சோசலிசத்திற்கு எதிரான இயக்கமாகும். தொழிலாளர் வர்க்க நலன்களை தேசத்தின் பொது நலன் என்ற பெயரில் அது எதிர்க்கிறது. இரண்டு, அதன் தலைவர்கள் வெளியே யாராக இருந்தாலும் உண்மையின் அதன் கடிவாளத்தை பிடித்திருந்தது அதன் தலைவர்களான முதலாளிகள்தான். அதிகாரத்தை அடைவதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவர்கள் பாசிஸ்ட் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள். பின்னர் முதலாளித்துவத்தின் நலன்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் அதனை பயன்படுத்துகிறார்கள். மூன்று, வளர்ந்து வருகிற முதலாளித்துவத்திற்கு சாம்ராஜ்ய சக்தி தேவை என்பதால் ஏகாதிபத்திய மோகம் பாசிசத்தின் ஒரு இயல்பான தன்மையாகும். அதனால் இயல்பாகவே அது யுத்தத்தை ஆதரிப்பதுடன் யுத்தத்திற்கு ஆதரவான மனப்பாங்கினை மக்களிடையே வளர்த்தெடுக்கவும் செய்கிறது. வேறு வகையில் கூற வேண்டுமென்றால், வளர்ந்து வரும் சோசலிச சக்திகளை எதிர்த்து முதலாளித்துவ ரீதியான சமூக அமைப்பை பாதுகாப்பதற்காக முதலாளித்துவம் மேற்கொள்கிற தந்திரம்தான் பாசிசம். முன்னே கூறிய முதலாளித்துவத்தின் அனைத்து குணங்களும் பாசிசத்தில் உண்டு. அதனுடைய ஜனநாயக நிறம் மட்டுமல்ல, முடிந்து போன நிலப்பிரபுத்துவத்தை சிதைக்கின்ற ஒரு சமூக சக்தி என்கிற நிலைக்கு உதித்தெழுந்த முதலாளித்துவ வர்க்கம் நிலப்பிரபுத்துவத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த பொதுமக்களின் மதிப்பிற்குரிய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்ததால் ஜனநாயக கடிவாளம் அதன் வசம் இருந்தது. அல்லது தங்களுடைய வர்க்க நலன்களை ஜனநாயகத்தின் மூலம் வெள்ளையடைக்க, மூடி மறைக்க அவர்களால் முடிந்தது. எனினும் நிலப்பிரபுத்துவத்தின் ஆதிக்கம் தகர்த்தெறியப்பட்டதோடு சமூக மாற்றம் முழுமையானதுடன் சேர்ந்து முதலாளித்துவத்தின் அந்த இயல்பு காணாமல் போய்விட்டது. அது நிலப்பிரபுத்துவம் போலவே மாறியது. அதனை எதிர்ப்பதற்கும் புதியதொரு வர்க்கம் உதித்தெழுந்த பிறகு முதலாளிகளால் தங்களுடைய வர்க்க நலன்களை ஜனநாயகம் என்ற பெயரில் மறைத்து வைக்க முடியாமல் போனது. அப்போது அந்த திரையை கிழித்தெறிந்துவிட்டு முதலாளித்துவம் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்தது. அதுதான் பாசிசம். ஒன்றுபட்டு எதிர்கொள்க. உலகில் தொழிலாளர் இயக்கத்தில் உள் முரண்பாடுகளும் கட்சி பிரச்சனைகளும் முடிவுற்று பொது எதிரியாகிய பாசிசத்திடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒன்றிணைந்த போராட்டம் இன்றியமையாதது என்று சோசலிஸ்டுகளுக்கு படிப்படியாக புரிய தொடங்கியது. இரண்டாம், மூன்றாம் சர்வதேச சங்கங்களுக்கு இடையே கடுமையான மோதல்கள் உலகப் போரின் போதும் அது முடிந்த பின்னரும் எல்லா இடங்களிலும் உண்டாகின. தொழிலாளர்களுக்கு கிடைக்கவிருந்த வெற்றி கைநழுவி போனதில் இரண்டாம் சர்வதேச தொழிலாளர் சங்க தலைவர்கள் வெளிப்படுத்திய மனோபாவம் மன்னிக்கத்தக்க ஒன்றாக கம்யூனிஸ்டுகளுக்கு தோன்றவில்லை. கம்யூனிஸ்டுகளின் தயவு தாட்சியமற்ற அழித்தொழிக்கும் முறை சோசலிச லட்சியத்தின் முழுமைக்கு இடையூறாகும் என்று எதிர்த்தரப்பு நம்பியது. எங்கெல்லாம் சோசலிச செயல்பாடும் தொழிலாளர் சங்கங்களும் இருந்தனவோ அங்கெல்லாம் சோசலிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே இழுபறி போட்டி நடந்தது. அவ்வளவு ஏன், பாசிசம் உயரே எழத் துவங்கிய வேளையிலும் கூட இந்த மோதல் தொடர்ந்து நிகழ்ந்தது. கம்யூனிசத்தை காட்டிலும் அதிகம் ஏற்கத்தக்கது பாசிசம் அல்ல என சோசலிஸ்டுகள் சிலர் சந்தேகம் கொண்டார்கள். பாசிசத்தை எதிர்கொள்வதற்காகவாவது பாராளுமன்ற போக்கு கொண்டவர்களோடு உடன்பாடு செய்து கொள்வது அறிவுபூர்வமானதாக இருக்கும் என்று கம்யூனிஸ்டுகளும் நம்பவில்லை. ஆயினும் பரஸ்பர நம்பிக்கையும் இணக்கமும் இன்றியமையாததாக ஆகிவிட்ட சூழ்நிலை உருவானது. தொடக்கத்தில் இத்தாலியில் மட்டும் பிரபலமாகி வந்த பாசிசம் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. மற்றொரு யுத்தம் வெடித்து கிளம்புவதற்கான அறிகுறிகள் வெகுவாக தென்பட தொடங்கின. பரஸ்பரம் முழுமையான நம்பிக்கையுடன் இல்லை என்றாலும் சோசலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து செயல்பட தொடங்கினார்கள். பாசிசத்தின் போராட்டங்களை எதிர்கொள்ளவும் யுத்த மனோபாவத்தை எதிர்க்கவும் எல்லாவிதமான சோசலிஸ்டுகளும் தோளோடு தோல் நின்று போராடலாயினர். யுத்தத்திற்கு காரணகர்த்தாக்களான முதலாளிகளின் அமைப்புதான் பாசிசம் என்ற போதிலும் பன்னாட்டு மன்றத்துடன் இணைந்து போரை எதிர்ப்பதற்கு சோவியத் ரஷ்யா தயாரானது. யுத்தத்தையும் பாசிசத்தையும் எதிர்த்து போராடுவோம் எனும் முழக்கம் எல்லாவிடங்களிலும் உரக்க ஒழித்தது. கடந்த காலத்தை வைத்து பார்த்தோம் என்றால் இது வெற்றிகரமாகவே முடிவடைந்துள்ளது. ஒன்றிணைந்த போராட்டம் எல்லா நாடுகளிலும் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் ஒன்று சேர்ந்துள்ள புரட்சிகர கட்சிகள் அரசாட்சியை கைப்பற்றியுள்ளன. இதற்கு எதிராக ஸ்பெயினில் பழமைவாத கட்சிகள் கலவரத்தை தொடங்கியுள்ளன. அதனை அடக்குவதற்கு புரட்சிகர அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று தற்போது சொல்வதற்கில்லை. முடிவுரை: சோசலிசம் இன்று உலகத்தின் முதன்மையான ஒரு அரசியல் சக்தியாக உருமாறியிருக்கிறது. ரஷ்யாவில் ஆட்சி அதிகாரம் செய்வது சோசலிஸ்டுகள் தான். சீனாவில் கணிசமான ஒரு பகுதி சோசலிஸ்ட் ஆட்சியின் கீழ் இருந்து வருகிறது. ஸ்பெயினிலும் பிரான்சிலும் புரட்சிகர அரசுகளில் சோசலிஸ்டுகள் செல்வாக்கு வெகுவாக உள்ளது. இந்தியா போன்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய சக்திகளின் பாதங்களில் உள்ள நாடுகளில் சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளும் சோசலிசத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளன. தகர்ந்து போன முதலாளித்துவத்தின் எதிர்காலத்தில் விருப்பமற்ற நடுத்தர வர்க்கத்தினர் ஏகாதிபத்தியத்தில் இருக்கும் பாசிசத்தின் அடக்குமுறை ஆதிக்கத்திலிருந்தும் விடுபட்டு சோசலிசம்தான் உலகின் பாதுகாப்பிற்கான ஒரே வழி என்று புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார்கள். சோசலிசத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது முழுமையான பேரழிவை எதிர்கொள்ளவோ உலகம் நிர்பந்திக்கப்பட்டுள்ளது என்றுதான் ZDH கோல் என்ற அறிஞர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சோசலிசத்திற்கான எதிர்காலத்தில் ஏமாற்றம் அடைய வாய்ப்பில்லை. 1936 அக்டோபர் 26 மாத்திருபூமி வார இதழில் வெளியான தோழர் EMS அவர்களின் இந்த கட்டுரை 2017 ஜூன் 11 இதழில் மறுபதிப்பு செய்யப்பட்டது.